ஆஸ்திரேலிய பூர்வீக குடிமக்களை தவிர அனைவரும் ஏதாவது ஒரு வகையில் ஆஸ்திரேலியாவிற்கு குடிபெயர்ந்தவர்களே. 1788 ஆண்டு ஐரோப்பியர்கள் இங்கு குடியமர்த்தப்பட்ட பொழுது ஆஸ்திரேலியாவின் மக்கள் தொகை, அதாவது பூர்வீக குடிமக்களின் தொகை, வெறும் 400,000 மட்டுமே. தற்பொழுது ஆஸ்திரேலிய மக்கள் தொகை 22 மில்லியனை தொட்டுள்ளது. இவர்களில் பெரும்பான்மையானவர்கள் குடியேறிகள். நியூ சவுத் வேல்ஸில் 10/4 பேர் குடியேறிகள் அல்லது குடியேறிகளின் பிள்ளைகள் என்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. 1788 ஃபர்ஸ்ட் ஃபிளீட் கப்பலில் கொண்டுவரப்பட்டவர்கள் எல்லாம் பிரித்தானிய மற்றும் அயர்லாந்து நாடுகளின் குற்றவாளிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. பின்னர் மெல்ல மெல்ல மக்கள் விரும்பி ஆஸ்திரேலியாவிற்கு குடிபெயர ஆரம்பித்தனர். துவக்க காலங்களில் பிரித்தானியர்கள் ஐரோப்பியர்களே ஆஸ்திரேலியாவிற்கு குடிபெயர்ந்தனர். பின்னர் 1851 ஆண்டு பேத்திஸ்டுக்கு அருகே தங்கம் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது ஆஸ்திரேலியாவிற்கு குடிபெயர்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. குறிப்பாக சீனர்கள் வரத் துவங்கினர். 1901 ஆண்டு காலனிகள் எல்லாம் ஃபெடரேஷன் ஆன பொழுது ஒவ்வொரு காலனியும் தங்களைத்தானே நிர்வகிக்க துவங்கின. காமன்வெல்த், ஃபெடரேஷன், அதாவது மத்திய அரசு குடிவரவு திட்டங்களை வகுத்தது. அப்பொழுதே ஒயிட் ஆஸ்திரேலியன் பாலிசி கொண்டுவரப்பட்டது. இத்திட்டத்தை கொண்டு ஆசியர்கள் ஆஸ்திரேலியாவிற்கு குடிபெயர்வதற்கு 50 ஆண்டுகள் வரை தடை உருவாக்கப்பட்டது. பின்னர் உலகப் போர்கள் வெடித்தன. முதலாம் உலகப் போர், பின்னர் 2ஆம் உலகப் போர். உலகப் போர்கள் ஆஸ்திரேலிய குடிவரவு திட்டங்களில் பல பாதிப்புகளை உருவாக்கின. போருக்கு முன்னர் சில நாடுகளில் இருந்து வந்த குடியேறிகளை ஏற்றுக்கொண்ட ஆஸ்திரேலியா போருக்கு பிறகு அந்த நாட்டவர்களை பகையாளிகளாக பார்த்தது. ஆனால் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு அரசு குடிவரவை புதிய முறையில் அணுகியது. ஜப்பான் கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியாவை கைப்பற்றிவிடும் நிலை போரில் ஏற்பட்டதை தொடர்ந்து ஆஸ்திரேலிய மக்கள் தொகையை கட்டாயம் பெருக்க வேண்டும் என்று அப்பொழுதைய பிரதமர் பென் ஷெஃப்லி கூறினார். ஆனால் பிரதானமாக ஐரோப்பியர்கள் பிரித்தானியர்களுக்கே முன்னுரிமை வழங்கப்பட்டது. இந்த சமயத்திலேயே 1945 குடிவரவு திணைக்களம் நிறுவப்பட்டது. 1950 பிறகு ஒயிட் ஆஸ்திரேலியா, வெள்ளை ஆஸ்திரேலியா, மல்டி கல்ச்சுரலிசம், பல்லின பல் கலாச்சார நாடாக துவங்கியது. பின்னர் 1972 லேபர் அரசு ஆட்சிக்கு வந்த பொழுது குடிவரவு சட்டங்களில் பெரிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டன. பிறந்த நாடுகளின் அடிப்படையில் மக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் ஒவ்வொருவரின் திறமைகள், சமூக பயன்பாடுகளின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டனர். இக்காலகட்டத்திலேயே தமிழர் குடிபெயர்வும் நிகழத் துவங்கின என்று சொல்லலாம். இந்த காலகட்டத்தில், அதாவது 1980களில் ஆஸ்திரேலியாவிற்கு குடிபெயர்ந்தவர்களில் ஒருவர் மெல்பர்னில் வசிக்கும் ஜோசப் எட்வர்ட் அவர்கள்.
1987 ஆண்டு இலங்கையை விட்டு இங்கே வந்து சேர்ந்தேன். அப்ப என்னுடைய சிநேகிதர் சில பேர் இங்கே இருந்தவங்க, அவங்க தான் என்ன அக்கமடேஷன் லெட்டர் அதெல்லாம் அனுப்பி இங்கே எடுப்பிச்சவே இங்கே வந்துடுறாங்கன்னா, எனக்கு ஆஸ்திரேலியாவில் சொந்தக்காரர் உறவினர் ரெண்டு பேர் அமெரிக்கையில் கொஞ்சம் தெரிஞ்ச சிநேகிதர் மேலதான் இருந்தார்கள். அந்த நேரம் அந்த மாற்றம் சரியான கடுமையாக இருந்தது. ஸ்ரீலங்காவில் சீவிச்ச வாழ்க்கை முறைக்கும் இங்கே சீவிக்கிற வாழ்க்கை முறைக்கும் சரியான வித்தியாசம் இருந்தது.
சமீபத்தில், அதாவது 2014 ஆண்டு இங்கு குடிபெயர்ந்தவர் சிட்னியில் வசிக்கும் திருமதி காயத்ரி குருபிரசாத்.
நான் வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வந்து இந்தியா, லைக் பார்ட் ஆஃப் சவுத் இந்தியா. ஸோ இப்போ ஒரு செப்டம்பர் 2014 போல தான் ஆஸ்திரேலியா, லைக் ஹஸ்பண்ட் காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதனால சரி இங்கே வந்து அப்ராட் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு வி கேம் அஸ் ஒரு ஒர்க் ஸ்கில்டு விசால தான் இங்கே வந்தோம் நாங்கள். அதுக்கப்புறமா வி லவ் திஸ் கண்ட்ரி. நிறைய விஷயங்கள் கம்பேரிட்டிவ்லி வாஸ்னோ பெட்டர் இங்கே ஆஸ்திரேலியாவில் நல்லா இருந்தது. ஸோ ஓகே, இங்கே இன்னும் கொஞ்சம் வருஷம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் பிஆர் அப்ளை பண்ணி.
ஆஸ்திரேலியாவிற்கு வந்தவுடன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான அனுபவங்கள் ஏற்படும். சிலருக்கு பிடித்த விடயங்கள், சிலருக்கு பிடிக்காமல் இருக்கும். இந்த வகையில் தான் இங்கு வந்தவுடன் தனக்கு கஷ்டமான இருந்த சில விடயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் ஜோசப்.
ஒன்று, வேலை எடுக்கிற பிரச்சனை இருந்தது. எங்கே வேலைக்கு போனாலும் ஆஸ்திரேலியன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதான்னு கேட்பாங்க. சும்மா வேலைக்கு வேலை தந்த மாதிரி கதைப்பாங்க. இன்டர்வியூ முடிஞ்ச பிறகு எல்லாத்தையும் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு காட்டுவாங்க, இதுதான் டீ ரூம், இதுதான் அந்த ரூம், இதுதான் இந்த ரூம். ஆனால் பிறகு மறுமொழி வீரம் ஆஸ்திரேலியன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதபடியே எடுக்க முடியவில்லை என்று மறுமொழி வீரம். அது ஒரு பக்கம். பிறகு ஒரு வாழ்க்கை முறை மாற்றம். நான் அந்த நேரம் பார்த்தது ஆக்களோட முகத்தில் இருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் காட்டுறது இல்லை. இப்போ எங்கள்கிட்ட ஸ்ரீலங்கா இந்தியா மாதிரி முகத்தில் ஒரு சந்தோஷம் புன்னகை வரவேற்கிற முறையால் அதுகள் இருக்கவில்லை.
ஆனால் தன்னுடைய அனுபவங்கள் வித்தியாசமாக இருந்தன என்று சொல்லுகிறார் காயத்ரி.
ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எல்லாருக்கும் இருக்கிற அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்தது. ஓகே, நாமளும் ஒரு வெளிநாட்டுக்கு போறோம்ன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. பட் வந்து இங்க ஒரு கொஞ்ச நாள் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். கொஞ்சம் என்ன சொல்றது, மெடிக்கல் ரிலேட்டட் விஷயங்கள், அப்புறம் மக்கள், நம்ம மக்கள் அங்க மிஸ் பண்ணிட்டு இங்க வந்தோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ண ஆரம்பத்துல. பட் போக போக கம்பேரிட்டிவ்லி சிட்னி வாஸ் பெட்டர், நல்லா இருந்தது. அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் கம்பேர் பண்ண சில விஷயங்கள் வாஸ் பெட்டர். ஆனா ஒரு விஷயம் வந்து விச் வி ஃபேஸ் இன்னுமே கொஞ்சம் கஷ்டப்படுறது வந்து இந்த மெடிக்கல் தான். ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா, இந்தியாவில பாத்தீங்கன்னா, நம்ம டப்புன்னு போன அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். ஏதாவது ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் பார்க்கணும்னா நம்ம டைரக்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போகலாம். பட் இங்க வந்து வி ஹாவ் மெனி ப்ரோட்டோகால்ஸ். ஃபர்ஸ்ட் ஜிபி கிட்ட போகணும், அப்புறம் வந்து அவங்க கிட்ட அந்த ரெஃபரன்ஸ் லெட்டர் வாங்கணும், அப்புறமா அங்கே அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஒரு 1 month கழிச்சு தான் அப்பாயின்மெண்ட் கிடைக்குது. அந்த மாதிரி விஷயத்துல மட்டும்தான் கொஞ்சம் இது மாதிரி இருக்கு, தவிர மற்றது எல்லாம் ஃபைன்.
இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் பிறந்த நம்மில் பலருக்கு இந்த அனுபவம் நிச்சயமாக இருக்கும். அங்கு நாம் யாரையும் பெயர் சொல்லி அழைப்பது இல்லை. அனைவரையுமே சார், மேடம் என்றுதான் நாம் அழைப்பது வழமை. இங்கு வந்த பிறகு இப்பொழுதும் தான் இந்த பிரச்சனையை எதிர்நோக்குவதாக சொல்லுகிறார் ஜோசப்.
எங்கட நாட்டுல என்ன கூப்பிட்டாங்கன்னா, அந்த காலத்துல ஒன்றில் மிஸ்டர் என்று சொல்லி கூப்பிடுவாங்க, அல்லது சார் என்று சொல்லி கூப்பிடுவாங்க. இப்ப இங்கே ஒரு கடைக்கோ ஆபீஸுக்கோ போனால் அல்ல கவுண்டர்ல வேலை செய்யற ஹாய் படி என்ன, அல்லது என்ன பற்றி கதைக்கிறேன்டா, திஸ் கை வாண்ட்ஸ் திஸ் திங் என்று ஏதோ ஒன்றை சொல்லும். ஸோ அதுகள் அந்த காலத்துல இந்த காலத்துக்கு கேள்விப்பட்டு நான் கோபம் வந்துடும். அப்ப இப்போ பழகிட்டேன். இப்போ கிட்டடிலும் நான் ஊழ்வத்துக்கு போயிருக்க அந்த ரிசப்ஷனில் ஒரு லேடி மெட்டல் லேடியை கூப்பிடுச்சேன்னா, திஸ் கை போட் சம்திங் இஸ் நாட் ஹாப்பி அண்ட் ஏன்னா கோவம் வந்துட்டு நான் திருப்பி சொல்லிட்டேன், ஐ நாட் அ கை போயோ, ஐ எம் ஏ ஜென்டில்மேன் அண்ட் ஸோ திருப்பி அவசர்னா, சாரி திஸ் ஜென்டில்மேன் போட் சம்திங் அண்ட் மரியாதை கொடுக்காமல் ஒரு முறையை சொல்லாமல் சும்மா பேசுவது அவ்வளவாக எனக்கு பிடிக்கவில்லை.
சமீபத்தில் குடிபெயர்ந்த காயத்ரி என்ன சொல்லுகிறார் என்றால், வெளிநாடுகளுக்கு செல்பவர்கள் திறந்த மனதுடன் செல்லுவது மிகவும் முக்கியம் என்று சொல்லுகிறார்.
ஜஸ்ட் ஓபன் மைண்டடா வாங்க. ஜஸ்ட் எவ்ரிதிங் இஸ் நோ குட். எந்த ஒரு கண்ட்ரி போனாலும் நம்ம என்ன ரொம்ப நாளா வளர்ந்து ஒரு கண்ட்ரில வளர்ந்து வந்திருப்போம், அதுதான் கொஞ்சம் நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். பட் ஆனா வெளியூருக்கு, வெளிநாட்டுக்கு நம்ம போகும்போது தேர் ஆர் திங்ஸ் டிஃப்ரெண்ட், ஸ்டில் பெட்டர். நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நம்ம நிறைய கல்ச்சர் பீப்புளை பார்க்கலாம், நம்ம இன்னும் கொஞ்சம் லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் டிசிப்ளின்டா எப்படி ஆக்குறது அப்படிலாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால ஒரு எக்ஸைட்மெண்டோட வாங்க, அப்படிதான் நான் சொல்லுவேன்.
ஆஸ்திரேலியாவிற்கு வந்தவுடன் நம்மில் பலருக்கு கலாச்சார ரீதியாகவும் நடைமுறையிலும் பல அதிர்ச்சிகளை நாங்கள் சந்தித்திருந்தாலும், ஆஸ்திரேலியாவை விரும்புவதற்கும் பல காரணங்கள் இருக்கின்றன.
நாட்டோட ஒப்புடைக்க இங்கே நடக்கிற பொலிட்டிக்கல் முறை and freedom, independence, and edayum nangal thuninji sollakuriya thanmai. Ippa inda nangal police kooda kelvi kekkalam, neer appadiye marcha neerudhu innilla pilai illa appadi ellam kadakkakuriya thanmai. Avargal engalodu mariyadaiya kadaippargal, engada naattu nilamai mari illa. Inge yaarayum poi anigi kadakkalam adhigarathil ullavargalai. Adoda paper adhigalai விரும்பினதுகளை எழுதலாம் பயம் இல்லாமல். அப்படியான நிலைமைகளை பிடிச்சு கொண்டு
நான் இங்க வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, வண்டி ஓட்டுறச்ச வந்து ஹாரன் அடிக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். தப்பு பண்ணா மட்டுமே தான் வி ஜஸ்ட் இண்டிகேட், ஓகே ஹாரன் அடிச்சு இண்டிகேட் பண்றோம் நீங்க தப்பு பண்றீங்க அப்படின்றத தவிர, மற்றபடி அந்த ரோட்ல வந்து அந்த லேன் மெயின்டைன் பண்றது, ஸ்பீடை மெயின்டைன் பண்றது, ரூல்ஸ் ஃபாலோ பண்றது கொஞ்சம் டிசிப்ளின்டா அப்படி இருக்கு. அது ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அதுதான். அதே மாதிரி பெடஸ்ட்ரைன்ஸ்க்கு வந்து வழி கொடுத்து நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கார் போகிறது. செகண்ட் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து கஸ்டமர் வேல்யூ. இங்கே நிறையா வந்து இப்போ ஒரு கடைக்கு போகிறோம், வியர் கோயிங் டு எனி மால், ஏதாவது கடைக்கு போகிறோம் அப்படின்னா வந்து தே கிரீட்டர்ஸ் ஃபர்ஸ்ட், ஓகே ஹவ் ஆர் யூ அப்படின்னு கிரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தே வே தே இன்ட்ராக்ட் வித் அஸ் இஸ் ஸோ குட். அதே மாதிரி நிறைய கஸ்டமருக்கு நிறைய பாலிசி இல்ல சேஞ்ச் ஆஃப் மைண்ட் பாலிசி அந்த மாதிரிலாம் இங்க நிறைய இருக்கு. சப்போஸ் நம்மளுக்கு ஒரு பொருள் வாங்கிட்டு பிடிக்கல, இதோட பெட்டரா ஒரு பொருளை பார்த்தோம் அப்படின்னா சில கடைகள் வந்து அது கொடுக்குறாங்க சேஞ்ச் ஆஃப் மைண்ட் பாலிசி அந்த மாதிரி. ஸோ கஸ்டமருக்கு வந்து இங்க ஒரு நிறைய வேல்யூ இருக்கு, அது ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். மற்றபடி ஆஸ் யூஷுவல் எல்லா அப்ரோட் கண்ட்ரிலேயும் இருக்கிற அந்த கிளென்லினஸ், அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும், ஒரு சிட்டி பிளானிங் ஆகட்டும், ரொம்ப நீட்டா பண்றாங்க. ஓகே, ஒரு ரோடுக்கு நம்ம எவ்வளோ ஃபீட் ரோடு அளவு கொடுக்கணும் அப்படின்னா அந்த அளவு கொடுக்கறது, அப்புறம் ஒரு ஏரியாவுக்கு ஒரு பார்க் மெயின்டைன் பண்றது, கிரீனரியா இருக்கிறது, ஆல் திஸ் திங்ஸ் பெட்டர் குட்.